إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد بسم الله الرحمن الرحيم சங்கைக்குரிய பெருமக்களே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்கபூத்தினுடைய தொடக்க வசனத்தில் அல்லாஹு தஆலா மூமின்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த குர்ஆனுக்கு முத்தக்கல்லிம் என்று ஒரு பெயர், பேசக்கூடியது என்று பெயர். குர்ஆன் மனிதர்களோடு பேசும், பல கோணங்களில் பேசும். இது பல கோணங்களிலே இந்த குர்ஆன் என்பது பேசும், உபதேசமாக பேசும், ஆர்வமூட்டக்கூடிய நிலையில் பேசும், எச்சரிக்கை செய்யக்கூடிய நிலையில் பேசும், கேள்வி கேட்பதாய் பேசும். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா கேள்வி கேட்கிறான், ஈமான் கொண்டு விட்டோம் என்ற காரணத்தினால் வாழ்க்கையில் எந்த சோதனையும் உங்களுக்கு வரக்கூடாது அல்லது சோதிக்கப்பட மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். இன்னைக்கு நாம பல பேர் அப்படித்தான் சொல்றோம். நாம அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றோம், நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருதேன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், ஆமன்னா என்று சொன்ன காரணத்தினாலே எந்த சோதனையும் வரக்கூடாது என்று கருதி கொண்டீர்களா? உலகத்து ஃபத்தன்னல்லதீன மின் கபலிஹிம், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நாம் பலவிதமான சோதனைகளை கொடுத்தோம். ஃபலயாலமன்னல்லாஹுல்லதீன ஸதகூ வலயாலமன்னல் காதிபீன், உங்களில் உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்று விளங்குவதற்காக. அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இது சோதனையின் உலகம், இது சோதனையினுடைய உலகம் என்ற காரணத்தினாலே மனிதர்கள் நீ அப்படி என்னை விட்டிருந்தால் நான் செய்திருப்பேன் என்று சொல்வார்கள். அதனால் அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காக அப்படி விடுகிறான். பெருமக்களே, அதனால இந்த உலகத்திலே முஃமின்களாக இருக்கின்ற காரணத்தினாலே எந்த சோதனையும் வரக்கூடாது என்று கருதி கொள்ளக்கூடாது. நம்முடைய முன்னோர்களான சாலிஹீன்கள், இன்னும் சொல்ல போனால் சங்கைக்குரிய நபிமார்கள் தான் உலகத்தில் மிக மிக அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள், மிக அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான். அதனாலே ஈமான் கொண்டு விட்டோம் என்ற காரணத்தினால் சோதிக்கப்பட மாட்டோம் என்று கருதக்கூடாது என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் கேள்விக்குறியின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறான். அருமையான பெருமக்களே, வாழ்க்கையில வந்து உயர்வுங்கிறது இந்த சோதனையை கொண்டுதான். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு உயர்வு என்பது சில விதமான படிப்பினைகள் என்பது, சில விதமான அனுபவங்கள் என்பது, அவனுடைய வாழ்க்கையின் சில விதமான மேன்மைகள். வாழ்க்கையினுடைய எந்த உயர்வும் சிரமம் இல்லாமல் இருக்கிறது என்பது எந்த உயர்வு? ஏதாவது ஒரு உயர்வு உலகத்தில் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு உயர்வு, ஒரு பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் சிரமம் இல்லாமல், எந்த கஷ்டமே இல்லாமல் வாழ்க்கையில் இந்த உயர்வு என்பது உலகத்தினுடைய நடைமுறையிலே அல்லாஹு தஆலா வைக்கவில்லை. எனவே சில விதமான சிரமங்கள் வழியாக மூமின்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு தான் இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா ஃபித்னா என்ற வார்த்தையை சொல்கிறான். ஃபித்னா, சோதனை என்ற வார்த்தையை சொல்கிறான். குர்ஆனிலே ஃபித்னா என்பது பல அர்த்தங்களுக்கு வந்திருக்கிறது. உதாரணமாக நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய பணங்களும் கூட சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். பணத்தை சோதனை என்று சொல்கிறான், மக்களை சோதனை என்று சொல்கிறான். அந்த மக்களை நீங்கள் எப்படி ஆக்குகிறீர்கள் என்ற விஷயத்தில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பணத்தை கொண்டு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நல்ல காரியத்திலா, தீய காரியத்திலா, மனோ இச்சையிலா, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவைகளிலா என்பது விஷயத்தில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அதே போல வாழ்க்கையிலே சில விதமான சோதனைகளை கொண்டும், சில கஷ்டங்களை கொண்டும் அல்லாஹு தஆலா சோதிப்பான். வாழ்க்கையிலே சில விதமான கஷ்டங்களை கொண்டும் கூட அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். பெருமக்களே, சோதனை என்பது மூணு வகை. கஷ்டங்கள்ங்கிறது எல்லாருக்கும் வரும். அந்த கஷ்டங்கள் மூணு வகை என்று பெருமக்கள் சொல்வார்கள். முதலாவது என்னன்னு சொன்னா, பாவங்களுக்கான தண்டனையாக கூட கஷ்டம் வரலாம். கஷ்டம் வருதுன்னா மூணுல ஒன்னா இருக்கும். ஒன்னு, ஏற்கனவே நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கான தண்டனை என்றும் கஷ்டம் வரலாம். அல்லது நம்முடைய ஈமானை சோதிப்பதற்காக என்று கஷ்டம். நம்முடைய ஈமானை சோதிப்பதற்காக, வேற எந்த நோக்கம் இல்லை. ஹஜ்ரத் சையதுனா காஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தபூக் யுத்தத்திற்கு அவர்கள் வரவில்லை. சரி, இன்னும் போயிடலாம், நம்மள்ட்ட வேகமா போகக்கூடிய குதிரை இருக்குது, எல்லாரும் போட்டுமே போய் சேர்ந்துடலாம் நினைச்சாங்க. தவிர்க்க வேண்டும், போகாமல் இருக்க வேண்டும் என்ற நிலையில இல்லை. அங்கெல்லாம் போகட்டும், வேகமா போகக்கூடிய குதிரை இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க. கடைசியில சில சில காரணங்களால் போக முடியாமல் ஆகிவிட்டது. சல்லாசல்ல திரும்ப வந்த உடனே கேட்டாங்க, யுத்தத்திற்கு வராதவர்களுக்கு காரணம் கேட்டார்கள். முனாஃபிக்குகள் பொய்யான காரணம் சொன்னார்கள். எல்லாரும் சல்லாசல் சரி சரின்னு போச்சு விட்டாங்க. கபிரம் தான் சொன்னாங்க, நாயகமே நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், வேற யாராவது ஒன்று இருந்தா நான் பேச்சில கெட்டிக்காரன், எப்படியாவது நான் வளர்ச்சி வளர்ச்சி பொய் ஏதாவது சொல்லிடுவேன், ஆனா நீங்க நபி, அல்லாஹ்வுடைய நபி அல்லவா, எனவே நான் எந்த பொய்யும் சொல்ல விரும்பவில்லை. நாய் உண்மையிலே எந்த காரணம் பொருத்தமான காரணம் இல்லாமல் நான் வராமல் இருந்து விட்டேன்னு சொன்னாங்க. கபிர் அல்லாஹு சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனிமேல் கஅபாவோடும் வராமல் இருந்த இன்னும் ரெண்டு பேர் முராரா ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹுமா. சல்லாஹு அலைஹி உத்தரவு போட்டாங்க, யாருமே பேசலாம் சொல்லக்கூடாதுன்னுட்டாங்க. சலாம் சொல்லக்கூடாது. ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேல் பழகியவர்கள், பார்த்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், ரொம்ப நெருக்கமானவர்கள் யாரும் சலாம் சொல்லலன்னா என்ன ஆயிரும்? தற்செயலா சலாம் சொல்லாம இருந்தா வேற விஷயம், சலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சாலே கவலை வந்துடும். பக்கத்துல போய் முன்னால் நின்று சொல்லுவாங்களா, பின்னால் நின்று சொல்லுவாங்களா, அந்த பக்கமா வருவாங்களா, எப்படி நின்று சலாம், யாரும் பதில் சொல்ல மாட்டார். இவங்களுக்கு உயிருக்கு உயிரான நண்பர், அவருடைய சொந்தக்காரரும் கூட. ஒரு நாள் சுவர் ஏறி குதிச்சு அவங்கள்ட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க, பதில் சொல்லலையா, உங்களுக்கு தெரியாதா நான் மூமின் என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்களா. அல்லாஹ் ரசூலுல்லாஹ், எனக்கு என்ன தெரியும், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு என்ன தெரியும், பதில் சொல்லிட்டான். துடித்து போய் விட்டார்கள். கேமரா அல்லாஹ் திருமக்களே, இந்த நேரத்தில் இன்னொரு சோதனை, ஹாதா இப்திலாவும் மினல்லாஹ், என் ரப்பு எனக்கு வழங்கிய சோதனை அல்லவா. அவங்க கவலைப்பட்டவனா என்ன கவலை, என்ன இந்த நேரத்தில் நானுக்கு மௌத்து வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு துணை வைக்க மாட்டார்களே நினைச்சாங்க. அந்த கவலை தான், வேற எந்த கவலையும் இல்லை. இந்த நேரத்தில் நான் மௌத்தாகிவிட்டால் ரசூலுல்லாஹ் துணை வைக்காம அடக்கப்பட்டா என்ன ஆயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு சோதனை வருகிறது. ரஸ்ஸா நாட்டினுடைய மன்னர் அழகான ஒரு நிலையிலே கடிதம் எழுதுகிறார், உயர்த்த துணியிலே, முகமது சல்லாசலம்களை வேதனைப்படுத்துவதாக கேள்விப்படுகிறோம், எங்கள் நாட்டிற்கு வந்தால் உங்களுக்கு உயர்விய பதவியும் அந்தஸ்தும் நாங்கள் தருவோம் என்று எழுதுகிறார். அங்கே ஷாம் நாட்டை சார்ந்த ஒரு ஆள் வந்து விசாரிக்கிறார், உங்களை காபு யாரு காபு யாருன்னு மதீனாவுடைய கடை வீதியில விசாரிக்கிறார். காபு தானே சொல்றாங்க இந்த செய்தியை, எல்லாரும் கை காட்டுறாங்க, சலாம் கூட சொல்ல மாட்டாங்களே, அதனால கை காட்டுறாங்க. போனா ஒரு நாட்டு மன்னரிடத்திலிருந்து கடிதம் வந்திருக்கிறது, ரஸ்ஸா நாட்டு மன்னர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இப்படி செய்தியை பார்த்தவன், ஹாதா இபுத்திலா உம்மினல்லா ரப்பே, இது என்ன சோதனை சொன்னான். இது என்ன சோதனை, அந்த கடிதம் உயர்வான ஒரு நிலையில் எழுதப்பட்டிருந்தது, பக்கத்திலே தீ எரிந்து கொண்டிருந்தது, அதை தூக்கி போட்டான். மயங்கவில்லை, அதில் மயங்கி போய் விடவில்லை. ஹாதா இபுத்திலா உம்மினல்லா, என் ரப்பினுடைய சோதனை என்று சொன்னார்கள். தொடர்ந்தது சோதனை. சில நாட்கள் கழித்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை விட்டு சொல்லிவிட்டாங்க, உங்களுடைய மனைவிமார்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்கன்ட்டாங்க, மனைவிமார்களை வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்க. உடனே வந்தவங்கள்ட்ட இவங்க கேட்கிறாங்க, தலாக்கு சொல்ல சொன்னாங்களா, வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்கன்னு சொல்லாங்க சொன்னாங்க, வீட்டுக்கு போக சொல்லுங்க அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார். இன்னும் சோதனை, சாதாரணமான சோதனையா இதுவெல்லாம்? ஆனால் அல்லாஹ்விடத்திலே மந்தாடினார்கள், கெஞ்சினார்கள், தங்களுடைய நிலையை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அழுதார்கள். 40 நாட்களுக்கு மேல் அதற்கு பிறகு கழித்து அல்லாஹுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை மன்னித்ததாக ஆயத்து வந்தது. பெருமக்கள் 3 பேரையும் மன்னித்ததான். இப்ப இது ஒரு சோதனை, அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்களுடைய ஈமானை சரி செய்வதற்காக, பக்குவம் உள்ள ஈமான் இருக்கிறதா, வலிமையான ஈமான் இருக்கிறதா என்று சோதிப்பதற்காக உள்ள ஒரு நிலைப்பாடு, அப்படி உள்ள ஒரு சோதனை. அவர் சோதனைங்கிறது பல வகை. ஒன்று, வாழ்க்கையிலே அவர் செய்துவிட்ட பாவங்களுக்கான தண்டனை, இது ஒரு சோதனை. இன்னொரு சோதனை இருக்கிறது, அவருடைய ஈமானுக்கு சோதனை. மூன்றாவது, அல்லாஹுத்தால அவருடைய தரஜாத்துகளை உயர்த்துவதற்காக. 2-3 கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அவருடைய தரஜாத்துகளை உயர்த்துவதற்காக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பல் உடைஞ்சிச்சு, சோதனை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பல் உடைய வேண்டிய அவசியம், நான் அவருடைய தரஜாத்த மேல உயர்த்தணும் என்பதற்காக. சில நேரங்களில் வந்து நம்ம உபகாரியாக சில காரியங்கள் நடந்துக்குவோம், ஆனா விவரம் தெரியாம அவங்க நம்மளையே திட்டுவாங்க, சில காரியங்கள் இருக்கும். திருமக்களை, அது நமக்கு சோதனை. நம்முடைய தரஜாத்துகள் உயர்த்தப்படுவதற்கு என்று என்ன வேண்டுமே தவிர அதிலே மன உடைந்து போய்விடக்கூடாது. அப்ப அதனால வாழ்க்கையில சோதனைங்கிறது 3 வகை. முதலாவது என்னன்னா, பாவங்களுக்கான தண்டனை. இரண்டாவது, வலுவான ஈமானுக்கான பரிசோதனை. மூணாவது, தரஜாத்துகள் உயர்த்தப்படுவது. இப்ப எனக்கு ஒரு சோதனை வந்திருக்குது, இது பாவங்களுக்கான தண்டனையா, ஈமானுக்கான சோதனையா, தரஜாத்து உயர்த்துவதற்கா என்பதை எப்படி விளங்குகிறது, எப்படி விளங்கிக் கொள்வது, மூணுல வித்தியாசம். பெருமக்கள் சொல்கிறார்கள், மனசுல அளவுக்கு மீறிய கவலை அதை நினைச்சு இருந்துச்சுன்னா, அதை நினைச்சு வேதனை மனதில் இருந்தால் அது அதாப். ஏற்கனவே அதாப், மனசுல அதை நினைச்சு வேதனை இருக்குதுன்னா அது அதாப். உதாரணமா ஒரு நோய் வருது, நோய் வந்துச்சுன்னா புலம்பலும் வேதனையும் இருந்தால் நம்மளால முடியாத ஒரு காரியத்துக்கு நாம கவலைப்பட்டு என்ன அவசியம், அதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அந்த முயற்சியை செய்யணும், ஒரு அப்படத்துல துவா செய்யணும், அது பணம் சாட்ட வேண்டுமே அல்லாது அதில் நினைத்து நாம் துன்பப்படுவதோ. ஒரு சோதனை வந்துச்சு, உடனே ஒரு தற்கொலை பண்ணிட்டார், முடிஞ்சு போச்சா சோதனை, நீங்கி விட்டதா, வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் போய்விட்டதா? இன்னும் பெரிய அதாபை தனக்கு தேடிக்கொண்டார் அவர், இன்னும் பெரிய அதாபை என்னவோ அவர் தேடிக்கொண்டார் இந்த காரியத்தை விளங்காமல். அப்ப அவருக்கு வந்த அதாபு இது, அதாபின் காரணத்தினால் தான் இப்படிப்பட்ட நிலை. அப்ப அதாபு வந்தால் மனதில் வேதனை கூடும். நினைவை புறக்கணித்து வாழ்கிறார்களோ நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை நாம் கொடுப்போம். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாத்தார்கள். பெருமக்களை, இரண்டாவது சோதனை என்னன்னா ஈமானுடைய உயர்வுக்கா. இந்த ஈமானுடைய உயர்வுக்கா வழங்கப்படக்கூடிய சோதனையின் அடையாளம் என்னன்னா, ரொம்ப சந்தோஷம் இருக்காது, கவலையும் இருக்காது. ரோசனாயத்தனுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி வருது, கப்பல் கவுந்துருச்சு, அவங்களுடைய கப்பல் சரக்கு கப்பல் போயிட்டு இருந்துச்சு, அந்த கப்பல் கவுந்துருச்சுன்னு சொன்னாங்களாம், குனிஞ்சு பார்த்துட்டு அல்ஹம்துலில்லான்னாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாங்களா, அது வேற கப்பல், உங்க கப்பல் ஒண்ணுங்க, அவரால் அது நல்லபடியா தான் போய் சேர்ந்துருச்சுன்னாங்களாம், குனிஞ்சு பார்த்துட்டு அல்ஹம்துலில்லான்னாங்களாம். கப்பல் கவுந்துருச்சுன்னா இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அவங்கள்ட்ட விவரம் கேட்டாங்களாம், விவரம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், என் கல்வை பார்த்தேன், கவுந்துருச்சுன்னு சொன்ன உடனே கல்வியினுடைய வேதனையின் உச்சத்தில் நிலை இருக்கிறதா, அல்லாஹ் தந்தது. நாம அந்த உலகத்துல என்னத்தை உண்டாக்கணும், நாம நிர்வாணமா வந்தோம், எவ்வளோ மரியாதைக்காக அவங்க ஒரு துணியை விடுத்து அனுப்புறாங்க, அப்படி நிலையில தான் நாம நம்முடைய நிலை. எனவே தந்ததும் எடுத்ததும் ரப்பு சுபஹானஹு வ தஆலா என்று என் மனது சொன்னது, அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒரு மனசா தான் நமக்கு தந்திருக்கிறான், அதை நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன. சரி, மீண்டும் உங்க கப்பல் இல்லைன்னு மகிழ்ச்சியிலே அந்த நேரத்துல ரொம்ப துள்ளி குதித்து தன்னுடைய பெருமையை நினைத்து அந்த மனது அது துள்ளுகிறதா என்று பார்த்தேன், அப்படி இல்லை, எல்லாம் அல்லாஹ் தந்தது, அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒரு மனசை தந்ததற்கு மகிழ்ச்சி இல்லை, ரொம்ப துன்பமும் இல்லை. இது இரண்டாவது நிலை. மூணாவது நிலை இருக்குது, அது உச்சம், கடுமையான துன்பத்தில் அல்லாஹுவை புகழ்வது. ரப்பி அன்னி மத்தனி அல்லுர் அந்த அர்ஹமர்ராஹிமீன், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. உலகத்தில் அது மாதிரி நோய் யாருக்குமே இல்லை, அவ்வளவு நோய். அன்னி மத்தனி அல்லுர் ரப்பே, இப்படி ஒரு நோய் எனக்கு வந்திருக்கிறது, அந்த அர்ஹமர்ராஹிமீன், நீ அர்ஹமர்ராஹிமீன். நான் நோயை தந்ததற்கு அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். ஏன்னா இந்த நோய் எனக்கு என்னுடைய தரஜாத்துகளை உயர்த்துவதற்கு, என்னுடைய அந்தத்தை உயர்த்துவதற்காக நீ தந்திருக்கிறாய் என்பதை நான் புரிந்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். ஆகவே இந்த பித்னாங்கிறது இந்த மூணு வகையாக இருக்கும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார். அருமையான பெருமக்களே, ஹதீஸ்ல இன்னொரு செய்தி வருது, கண்மணி நாயகம் சல்லாஹு சொல்றாங்க, ஒரு முக்கியமான செய்தி இது, நம்ம கவனத்துல வைக்கணும். அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, இன்னக்கும் உபு துளி தும்பி பித்தனத்தில் வர்றாய் சபர்த்தும், பைஹக்கியில் ஹதீஸ் வருது. மக்களே, நீங்கள் சிரமங்கள் என்ற சோதனையை கொண்டு சோதிக்கப்பட்டீர்கள், அதிலே சபர் செய்தீர்கள். சிரமங்கள் என்ற சோதனையை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டீர்கள், அதிலே சபர் செய்தீர்கள். ஆனால் ஒசத்துபுத்தனோனாமி சர்ரா, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த மக்கள் சோதிக்கப்படுவார்கள், கஷ்டத்தை கொண்டல்ல சோதிக்கப்படுவார்கள், கஷ்டத்தை கொண்டல்ல, பிஃபித்தனத்தி சர்ரா, மகிழ்ச்சியை கொண்டும் சந்தோஷத்தை கொண்டும் வசதியை கொண்டும். அப்படின்னா என்ன நாயகம்னு கேட்கிறாங்க, ஒமா ஃபித்னத்து சர்ரா ஐயா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலே, ஃபித்னத்து சர்ரான்னா என்ன? வசதி இருக்கும்போது அங்க என்ன சோதனை? வாழ்க்கையில வரங்களும் வசதிகளும் இருக்குது, என்ன சோதனை கேட்கும்போது சல்லாசல பதில் சொன்னாங்க, இதா லபிசன் நிசாவு அஸ்மல் யமன் ஓ ரீதஷாம் ஃபாத்பஹனல் கனியா வ கல்லஃபனல் ஃபகீர் மாதாயி. என்னன்னு சொன்ன அந்த காலகட்டத்தில் பெண்கள் யமன் நாட்டினுடைய அந்த துணியை அணிவார்கள், ரீதஷாம் கோடுகள் போட்ட பலவிதமான நிலையிலே உள்ள இந்த ஆடைகளில் கவனம் செலுத்துவார்கள். அந்த ஹதீஸினுடைய நிலையில சொல்றாங்க, பணக்காரர்களை பின்பற்றுவார்கள், ஒரு இயலாதவருக்கு வந்து அதை செய்து கொடுக்க முடியாது, அப்படி ஒரு நிலை ஏற்படும். இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, பெண்களிடத்துல மோகம் ஏற்பட்டும் துணியினுடைய மோகம், அந்த குறிப்பா சல்லா செல்ல வந்து யமன் நாட்டினுடைய துணின்னு சொன்னாங்களே, அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா வெளிநாட்டு பொருள்களின் மீது மோகம் ஏற்பட்டு விடும் அர்த்தமா. இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்த யமன் நாட்டு துணியை குறிப்பா சல்லா செல்ல சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அதுல ஒரு சாயம் வருமா, அந்த சாயம் சரியா பிடிக்கணுமானா சிறுநீரகத்தை சேர்த்துதான் செய்யணுமா, அது அந்த சாயம் அப்படி ஒரு டிசைன் அதுக்கு வரணுமானா சிறுநீரகம் கலந்துதான் செய்ய வேண்டும். அதனால சல்லா செல்ல தடுத்து இருந்தாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வசதி வரும், வந்த நேரத்துல நீங்க ஒரு துணியை வாங்குவீங்க, வாங்கினா அதுக்கடுத்து இன்னொரு இன்னைக்கு அது பழச அடுத்தனா அது பழசா போயிடும், பழசுன்னா இது மாடல் பழைய மாடலா போயிடும், புது மாடல் வரும். உதாரணமா செல்போன் வைங்களேன், என் செல்போன் வாங்கி கொடுத்தாரு, நாளைக்கு அடுத்த நாள் இன்னொரு புதுசு வந்துருச்சு, இது ஒண்ணுக்கு ஆகாம போச்சு, இது 6000 ரூபா, அது 8000 ரூபா, அது 12000 ரூபா, இது மாடல் இது என்னத்த, அப்ப ஒண்ணுக்கு ஆகாத செல்போன் வாங்கி வந்துருக்கு, இப்ப எல்லாம் புதுசு புதுசு அப்படி வருது இப்படி வருது, அவன் நேற்று உள்ள பொருள்கள் இன்று பழதாகி விடுகிறது. நீங்கள் பணத்தை கொண்டு சோதிக்கப்படுகிறீர்கள், பணத்தை கொண்டு சோதிக்கப்படுகிறீர்கள். வாழ்க்கையிலே வசதி உள்ளவர்களை பார்த்து இவர்கள் பின்பற்றுவார்கள், ஏழைகளால் அப்படி ஒரு வாழ்க்கையே வாழ முடியாது. சல்லாத்துல சொல்ற ஹதீசனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நடுத்தரமான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக கொண்டு செலுத்த முடியாது. அப்படி ஒரு சோதனை, நடுத்தரமான மக்கள் இருக்கிறாங்களே அவங்க தங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக கொண்டு செலுத்த முடியாது. ஏனென்றால் இன்னைக்கு பாருங்க, ஆங்கிலத்தினுடைய மோதம், அதாவது ஆங்கில மக்களுடைய அந்த மேநாட்டு கலாச்சாரம், அதனுடைய மோகம் எப்படி வந்து விட்டது. சரதாசலன் சொன்னாங்க, நீங்க அந்த ஆங்கிலேயர்களை எந்த அளவுக்கு பின்பற்றுவீங்க தெரியுமா? தப்ப இறைக்கும் தாவனுமாம் சல்லாசலன் சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு பொந்துக்குள்ள போய் நுழைஞ்சா நீங்களும் நுழைவீங்கன்னு சொன்னாங்க. ஒரு பொந்துக்குள்ள போய் நுழைஞ்ச, ஏன் பொந்துக்குள்ள நுழைகிறான் அதை பார்க்கவே மாட்டீங்க. அவன் ஏதாவது அவன் முடிவு பண்ணா நீங்க செய்வீங்க. பெருமக்களே, இன்னைக்கு உதாரணமா வந்து சொல்றதா சொல்லக்கூடாதான்னு தெரியல, பெண்கள் அணியக்கூடிய அவங்களுடைய ஹைல் காலத்திலே பெண்கள் அணியக்கூடிய துணி, அது எந்த துணியாக எந்த கம்பெனியாக இருக்கணுங்கிறத முடிவு பண்றது மேல்நாட்டுக்காரன். அப்பா வயசுலா இருந்து நம்ம அப்பா அம்மா வர அணிஞ்சது பூரா ஒரு பழைய துணி, ஒரு கிழிஞ்ச துணியை வச்சுதான் அந்த காரியத்தை சரி பண்ணாங்க. இப்ப அதற்குண்டான நிலை இருக்கிறத எந்த மாடல் அணியணும் இந்த பெண்கள் தங்களுடைய ஹைல் காலத்தில் என்று முடிவு செய்கிறது ஒரு கூட்டம். அதுக்கான விளம்பரம், அதுக்கான நிலைப்பாடு, அதை போட்ட உடனே துள்ளி குதிக்கிற மாதிரி ஒரு நிலை, பொம்பளைக்கு அப்படி நிலை இப்படி நிலை போட்ட உடனே இவங்க ஆகா அந்த பழைய துணியை போற தூரத்துக்கு போட்டுட்டு புதுசு புதுசா அப்படிப்பட்ட மாடலை, அந்த ஹைலோடைய காலத்தில் எதை அணிய வேண்டும் என்பதை கூட முடிவு செய்கிறார்கள் ஒரு ஒரு கூட்டம். இது மாதிரி நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க எப்படி முடிவு வைக்கணும், அவங்க முடிவு பண்றாங்க முடிவு வைக்கிறாங்க. நீங்க எப்படி ட்ரெஸ் போடணும், ஒரு கூட்டம் முடிவு பண்ணது அது மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. எதிர் ஃபேஷன் கலாச்சாரத்திலே நம்முடைய செயல்பாடுகளிலே நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களிலும் மிகைக்கு ஒரு நிலை வந்திருக்கிறதா இல்லையா? உணவு சாதாரணமா எந்த உணவுகள் சாப்பிட்டா நமக்கு சத்துள்ள பொருள்களாக இருக்கும் அதெல்லாம் தூரத்துக்கு வச்சுட்டு இதை சாப்பிட்ட உடனே அப்படியே பெருக்கிற மாதிரி ஒரு ஒரு காட்சியை போடுறது, அப்படியே பெருக்கிற மாதிரி ஒரு காட்சி போட்டுட்டு பாருங்க அவன் ரொம்ப மோசமா இருந்தான், அவன் அப்படி மாதிரி இருந்தான், இதை சாப்பிட்ட உடனே நல்ல இதாயிட்டான். இந்த கோழி இருக்குது இல்லையா, அந்த நாட்டு கோழிக்கும் இன்னொரு கோழிக்கும் அது என்ன கோழி, லகான் கோழி. லகான் கோழி டம் டம்னு பெருசா இருக்குது, என்ன உண்ணி அதனால இது மெலிந்திருக்கிறது என்ற காரணத்தினால் அதனுடைய சத்து போய் விட்டதா, இதனுடைய நிலைப்பாடு வேற அதனுடைய நிலைப்பாடு வேற இல்லவா, அது மாதிரி ஒரு உருவமா இருக்கிற காரணத்தினால சில பொருள்களை சாப்பிட்ட காரணத்தினால அப்படி டொம்மு பொறுக்கிறார் இவரு வந்து இந்த லகான் கோழி மாதிரி அப்படி வந்தவொடனே சரியாயிருமா? இவருடைய உணவிலே இவருடைய கலாச்சாரத்தில் இவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். சரதாசரன் சொன்னாங்க, பித்தனத்து சர்ராவை கொண்டு அல்ல அவங்களை சோதிப்பான். பித்தனத்து நர்ரா இருக்கிற கஷ்ட காலத்துல உள்ள சோதனையில் நீங்க தப்பிச்சிருவீங்க, அதுல தப்பிக்க முடியாதுன்னா நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டு போய் நிற்பார்கள். நடுத்தர மக்கள் அதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள் கைது செய்து நிற்பார்கள். அப்படி ஒரு காலம் வரும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா, லன் தனில் மஈஷத இல்லா பி மஅசியத்தில்லா. அந்த நேரத்தில் உங்க குடும்ப வாழ்க்கையை ஒழுங்கா கொண்டு செல்லணுமானா பாவத்தை செய்யாமல் முடியாதுன்னாங்க. ஹராமான காரியத்தை செய்யாமல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஹலாலான சம்பாத்தியத்தில் கொண்டு போவே முடியாது. அவன் அதை கேட்கிறான், இவன் இதை கேட்கிறான், அவன் அதை கேட்கிறான். ஒரு டிரெஸ் எடுத்தா சட்டைக்கு 4000 சோதிக்கப்படுவீர்கள். அப்படி சோதிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? லம் தனில் மஈஷத்தை இல்லா பி மஅசியத்தில்லா, ஹராமான காரியத்தை செய்யாமல் அல்லாஹுக்கு மாற்றம் செய்யாமல் நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ இயலாது என்ற காரணத்தினாலே நிர்பந்தத்திலே அதிலே போவீர்கள் சொன்னார். அந்த நேரத்தில் தப்பிக்கிறவங்க அல்லாஹ்வுடைய பேரருள் பெற்றவர்கள் என்று சொன்னார். அருமையான பெருமக்களே, எனவே ஃபித்னா என்பது ஒரு காலத்தில் கஷ்டத்தின் அடிப்படையில் இருந்தது. இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த வாக்கியன்படி பார்த்தால் நடுத்தர மக்களை எல்லாம் பாதிப்பில் ஆட்டக்கூடிய இயல்பான அவங்களுடைய வாழ்க்கை வாழ முடியாத அளவிற்கு ஒரு நிலைப்பாட்டை ஒரு விளம்பரம் போடுறாங்க. சின்ன புள்ள முதல் சின்ன புதல் முதல் அது விளம்பரத்தில் சொல்லிட்டாங்களா, இந்த ஆயில் ஃபர்ஸ்ட் நம்பர் சொன்னா எல்லா ஆயிலையும் தூக்கி தூரத்துக்கு போட்டுறது. என்ன அவங்க சொல்லிட்டாங்க, பெரிய நடிகர் சொல்லிட்டார் அவர் வந்து. எனவே அது அதனுடைய பதாயுஹு கசீரா மதாயுஹு அல்அஃப்ஸா, அது எவ்வளவு மேன்மையானதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. வாய் திறந்து அமுதமொழி உச்சரிச்சுட்டாங்க, அதனால இன்னும் அதைத்தான் வாங்க. ஒரு சின்ன பிள்ளை இதை சாப்பிட்ட உடனே அப்படி வர்ற மாதிரி அங்க ஒரு காட்சியை காமிச்ச உடனே உடனே அது அப்பா டீல வருது ரொம்ப அழகா இருக்கும் அது. இது அதனுடைய பதா இல்ல சொல்லுது. நம்முடைய உணவு முதல் கலாச்சாரம் வரை, நம்முடைய உடை முதல் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் வரை சல்லாசர் ஒவ்வொன்னா சொன்னாங்க. ஒரு காலம் வரும், நீங்க என்ன செய்வீங்கன்னா இந்த இமை முடி இருக்குது இல்லையா, சபிக்கப்பட்டவர்கள் சொன்னாங்க, அதை கூட சீர் செய்வாங்க, பல்ல உரசுவாங்க, அங்கிருந்து கீழே மேல உரசுறது, அங்க சில சில ரம்பங்களை வைத்து ரசூ சொன்னாங்க, சில ரப்பங்களை வைத்து பல்லை உரசி அதை அதை ஃபேஷன் ஆக்குவாங்க. அது மாதிரி நம்முடைய முடிகளை, எது கலாச்சாரம், முடியினுடைய நிலைப்பாடு என்ன, எப்படி அணியணும், டிரஸ் போடுறாங்க, எங்கன ஜேப் இருக்கணும், அங்கன இல்ல பூரா அங்கன அங்கன எந்த இடத்துல ஜேப் இருக்கணும், எதுக்காண்டி இவ்வளவு ஜேப் இருக்குது, எதுக்காண்டி இவ்வளவு ஜோப் அதுல வச்சிருக்கிறாங்க தெரியவே. இது எப்படி ஃபேஷன், இவன் முடிவு பண்ணா, இவனுடைய முடிவை மார்க்க முடிவு செய்யவில்லை, இவனுடைய முடிவை மேற்கத்தி உலகம் முடிவு செய்திருக்கிறது. அருமையான பெருமக்களை, இது சித்தனத்து சர்வா என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எச்சரித்தான். அதனால அல்லாஹு தஆலா சொன்னானே குர்ஆன் ஷரீஃபிலே, நீங்கள் ஃபித்னா செய்யப்படாமல் சோதிக்கப்படாமல் தப்பித்து விடலாம் என்று கருதுகிறீர்களான்னு சொன்னாங்க. அந்த சோதனை கூட சில விதமான கஷ்டத்தில் உள்ளான சோதனை, ஆனால் அதற்கு பின்னால் ஒரு சோதனை வரும் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மளை எச்சரித்தாங்க. அது ஃபித்னத்து சர்வா, இந்த காலகட்டத்திலே ஹலாலான நிலைப்பாடை தவிர மற்றதில் ஒதுங்காமல் நாம் நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை கொண்டு நேரான பாதையிலே கொண்டு செல்வது என்பது அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு பேரருள். இதற்கு மேல எனக்கு விளக்க தெரியல பெருமக்களை. இன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு பெரிய சோதனையாக அது அமைந்திருக்கிறது. அல்லாஹ் நமக்கு புரியும் தௌஃபீக்கை தந்தருள்வானா, எல்லா விதமான ஃபித்னாக்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா, அல்லாஹு தஆலா தன்னுடைய பேரருளை கொண்டு நம்மை நேரான பாதையில் நடத்தாட்டுவானா, ஹலாலான சம்பாத்தியத்தை அல்லாஹ் நமக்கு விசாரமாக்கி தருவானா, ஹராமான எல்லா ரிசுக்கை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்தருள்வானா, அவனுடைய பாதுகாப்பிலும் அவனுடைய பராமரிப்பிலும் அவனுடைய பொறுப்பிலும் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக, நம்முடைய துன்யா ஆகிறாவுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் வெற்றிக்குரியதாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆஃபிர் தஆவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.